நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் மரியம்.
வணக்கம் வேணுக்கா.
ஆஸ்திரேலியாவுக்கு பார்ட்னர் விசா மூலம் வருகை தருபவர்கள் ஆங்கில மொழி புலமையை நிரூபிக்க வேண்டும் என்ற நடைமுறையை அறிமுகப்படுத்த அரசு உத்தேசித்திருப்பது நமக்கு தெரியும். அதேபோன்று தனது மனத்துணையை ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்பான்சர் செய்பவரின் கேரக்டர், அதாவது நடத்தையும் இனிமேல் பார்ட்னர் விசா நடைமுறையில் தாக்கம் செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எப்படியான மாற்றம் வருகிறது என்று சொல்ல முடியுமா?
கடந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபேமிலி வயலன்ஸ் அந்த ஸ்கீமுக்கு கீழே பார்ட்னர் விசா அப்ளை பண்ணும் பொழுது நடைமுறையில் நாங்கள் வந்து பார்ட்னர் விசா ஒரு விசா ஒரு அப்ளிகேஷன் தான் போடுவோம். அதுவும் நாங்கள் இப்ப பார்ட்னர் விசா இரண்டு கட்டங்களாக டூ ஸ்டேஜஸ் டெம்பரரி அண்ட் பெர்மனன்ட் ஸ்டேஜஸ் என்று இருந்தாலும் அவைகளுக்குமாக சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் தான். டெம்பரரி போடும் பொழுதே அந்த பார்ட்னர் பெர்மனன்ட்டுக்குரிய அப்ளிகேஷனும் அதிலே அடங்கப்பட்டுவிடும். அதே போன்று ஒரு அந்த ஒரே அப்ளிகேஷனில் தான் நாங்கள் ஸ்பான்சரின் டீட்டெயில்ஸையும் கொடுப்போம், அப்ளிகண்டின் டீட்டெயில்ஸையும் கொடுப்போம். ஆனால் கடந்த வருடம் அமலுக்கு வந்த அந்த சட்டத்தின் பிரகாரம் தற்போது நடைமுறையில் வர இருக்கின்ற அந்த சட்டமானது ஸ்பான்சருக்கு என்று தனியாக ஒரு அப்ளிகேஷன், ஆகவே பார்ட்னர் விசாக்கு இரண்டு அப்ளிகேஷன்ஸ், ஸ்பான்சரின் அப்ளிகேஷன் ஒன்று, அப்ளிகண்டின் அப்ளிகேஷன் ஒன்று போல இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த ஃபேமிலி வயலன்ஸுக்கு கீழே இங்கே ஒரு அப்ளிகேஷன்லேயே நாங்கள் அப்ளிகண்டுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டும், அவருடைய போலீஸ் கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டும், அவருடைய அத்தனை விவரங்களும் நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் ஸ்பான்சரின் டீட்டெயில்ஸ் அங்கே ஒருவேளை அப்ளிகண்ட்டுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அநேகமான திருமணங்கள் வெளிநாட்டிலே இருந்து திருமணம் முடித்து விட்டு உள்நாட்டு ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வரும் பார்ட்னருக்கு இங்கே இருப்பவர் தனது பார்ட்னரின் அநேகமான விடயங்கள் தெரியாமல் இருக்கின்ற ஒரு நிலை கூட இருக்கின்றது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலேயே இங்கே வந்தவுடன் அது கணவனாகவும் இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம், அங்கே அவர்களுக்கிடையில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து குடும்ப வன்முறைகள் தோன்றுவதற்கான காரணங்கள் எல்லாம் சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்படியான சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காகவே இந்த ஸ்பான்சருடைய அப்ளிகேஷனை முதலிலே நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டும். அதிலே அவர் பற்றிய அனைத்து விவரங்களையும் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் போலீஸ் ரிப்போர்ட், எல்லா விதமான ஒரு அப்ளிகண்ட் என்னென்ன ப்ரொசீஜர்ஸை பின்பற்றுவாரோ அவை அனைத்தையும் இந்த ஸ்பான்சரும் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவருடைய போலீஸ் சர்டிபிகேட், கேரக்டர் சர்டிபிகேட்ஸ் அனைத்தும் அவருடைய எல்லா விடயங்களும் அங்கே அப்ளிகண்ட்டுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஸோ அந்த வகையில் அப்ளிகண்ட் நாட்டுக்குள் வர முன்பே அவருக்கு தெரியும் தன்னுடைய பார்ட்னருக்கு ஏதாவது போலீஸ் கேஸ்கள் உள்ளதா, அல்லது குடும்ப வன்முறையில் ஏற்கனவே ஏதாவது நடவடிக்கைகள், போலீஸ் நடவடிக்கைகள், வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றதா போன்ற அனைத்து விடயங்களும் இங்கே அப்ளிகண்ட்டுக்கு தெரியப்படுத்தப்படும். அந்த வகையில் அது ஒரு பார்ட்னர் விசாசுக்கு ஒரு சாதகமான விடயமாக தான் கொள்ளப்படும். இருக்கின்ற ஒரே ஒரு இரண்டு பாதகமான விடயங்கள் இதில் என்னவென்றால், ஒன்று வந்து நேர காலம். ஆல்ரெடி பார்ட்னர் விசாஸ் வந்து சரியான வருடங்கள் எடுத்துத்தான் அந்த முடிவு தெரியப்படுத்தப்படும். இப்பொழுது இரண்டு அப்ளிகேஷன் என்பதால் ஸ்பான்சருடைய அப்ளிகேஷனை போட்டு எத்தனை காலம் போய் அதற்கு முடிவு வந்து பின்பு மீண்டும் அப்ளிகண்ட்டுடைய அப்ளிகேஷன் நிறைய காலம் எடுக்கும். அடுத்தது வந்து பார்ட்னர் விசா அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து வெரி பிக் அமௌண்ட், மோர் தென் $7,000 வரும் அந்த அப்ளிகேஷன் பார்ட்னர் விசா அப்ளிகேஷனுக்கு. தற்போது அந்த ஸ்பான்சருடைய அப்ளிகேஷன் மீண்டும் ஒரு ஐ திங்க் அரௌண்ட் $400 கிட்டத்தட்ட வரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃபீயை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அவை இரண்டும் தான் பாதகமே தவிர மற்றபடி அது சாதகமான விடயம் என்று தான் நாங்கள் கருதுகின்றோம்.
சரி, இந்த கேரக்டர் ரிக்வயர்மெண்ட் என்று எதை கருதுகிறார்கள், இதற்குள் என்னவெல்லாம் அடங்குகின்றன என்று சொல்லுங்கள்.
ஸோ அந்த கேரக்டர் ரிக்குவயர்மெண்ட் என்று கூறும் பொழுது எதனை அவர்கள் டிஃபைன் பண்ணி கூறுகின்றார்கள் என்றால், ஸ்பான்சராக இருந்தாலும் சரி அப்ளிகண்ட்டாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக எந்த விதமான ஒரு சிக்னிஃபிகண்ட் கிரிமினல் ரெக்கார்ட், சிக்னிஃபிகண்ட் ஆர் சப்ஸ்டான்ஷியல் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கக்கூடாது. அப்படி என்று கூறினால் இந்த சிக்னிஃபிகண்ட் கிரிமினல் ரெக்கார்ட் என்று எதனை கூறுகின்றோம் என்றால், ஒருவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது 12 மாதங்களுக்கு கூடுதலான சிறை இம்ப்ரிசன்மெண்ட், அல்லது தொடர்ச்சியாக 12 மாதங்கள் அல்லாமல் 2-3 குற்றங்கள் புரிந்து 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் என்று ஒரு அக்யூமிலேட்டிவ் இம்ப்ரிசன்மெண்ட் சென்டென்ஸ் இருந்தாலும் அவைகள் தான் இந்த சப்ஸ்டான்ஷியல் ஆர் சிக்னிஃபிகண்ட் கிரிமினல் ரெக்கார்ட் என்று கூறுவோம். அப்படியான ரெக்கார்ட் இருக்கக்கூடாது. அதனுடன் தொடர்பு படுத்தி சில குற்றங்கள் உள்ளன. அந்த குற்றங்களுக்காகத்தான் இந்த சிக்னிஃபிகண்ட் கிரிமினல் ரெக்கார்டு இருக்கக்கூடாது என்றும் அங்கே வரை விளக்கணப்படுத்தப்பட்டு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த குற்றங்களை ரெலவெண்ட் ஆஃபென்சஸ் என்று கூறுவோம். அந்த ரெலவெண்ட் ஆஃபென்சஸ் என்னவென்று பார்த்தோமானால் வன்முறைகள், பலவிதமான வன்முறைகள். அந்த வன்முறைகள் என்று கூறும் பொழுது அதற்கு கீழே மர்டர், கொலை, அசால்ட், செக்ஷுவல் அசால்ட், த்ரெட் ஆஃப் வயலன்ஸ், அதாவது அந்த வன்முறைக்கான அச்சுறுத்தல், மேலும் ஹாரஸ்மெண்ட், துன்புறுத்தல், மொலஸ்டேஷன், இன்டிமிடேஷன், அது தவிர ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் வெப்பன் வைத்திருந்த குற்றங்கள், மேலும் ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது மனித கடத்தல் போன்ற இன்னும் பல்வேறு விதமான, அடுக்கிக் கொண்டே போகலாம், குற்றங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது இருவருக்குமே பொருந்தும், ஸ்பான்சர் அண்ட் அப்ளிகன்ட். இவை தவிர அடுத்து இன்னும் சில குற்றங்களும் அதற்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளாவன ஆஸ்திரேலியாவின் இறைமைக்கும் பாதுகாப்புக்கும் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் இருக்க வேண்டும். மற்றது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஒருவருக்கு எதிராக ஏதாவது பாரதூரமான விளைவுகள் இந்த ஸ்பான்சரினால் அல்லது அப்ளிகண்டினால் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஏற்படக்கூடும் என்ற அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு விதமான குற்றங்களை அந்த ரெலவெண்ட் ஆஃபென்சஸ்க்கு கீழே அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அது மிக நீண்ட ஒரு லிஸ்ட், அதனை அனைத்தினையுமே என்னால் இங்கே கூற முடியாது. ஆனால் வலிமையாக இந்த பார்ட்னர் விசாவுக்கு அப்ளை பண்ணுவதற்காக வேண்டி ஸ்பான்சர் வந்து என்றால், நார்மலி அப்ளிகண்ட் வந்து ஆஃப் ஷோரில் இருப்பார், ஸ்பான்சர் மாத்திரம்தான் ஆன் ஷோர். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு லாயரிடமோ அல்லது ஏஜென்ட்டிடமோ, மைக்ரேஷன் ஏஜென்ட்டிடமோ சென்றால் அங்கே அவர்களுக்கு இந்த எல்லா முழுவிதமான குற்றங்களையும் விவரித்து கூறி முழு டீட்டெயில்ஸையுமே அவர்களுக்கு விளக்கமாக கூறுவார்கள். ஸோ இவ்வாறு கூறப்பட்ட இந்த ரெலவெண்ட் ஆஃபென்சஸ், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய குற்ற செயல்கள் புரிந்து சிக்னிஃபிகண்ட் கிரிமினல் ரெக்கார்ட், குறிப்பிடத்தக்க குற்றவியல் பதிவுகள் ஒருவருக்கு இருந்தால், அது ஸ்பான்சராக இருந்தாலும் சரி அப்ளிகண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே அந்த அவர்களுடைய அந்த அப்ளிகேஷனை ரிஃப்யூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு இந்த சட்ட மூலத்தின் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது.
சரி, இந்த கரெக்டர் ரெக்யர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை எப்படி எடுப்பது என்றும் எங்களது நடத்தை தொடர்பில் தெரியப்படுத்துகின்ற போது என்னென்ன அம்சங்களை எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். பொதுவாக பலர் விடுகின்ற தவறுகள் என்ன, அதை பற்றி குறிப்பிடுங்கள்.
ஆஸ்திரேலியன் விசாஸ் அனைத்துக்குமே இந்த கேரக்டர் ரெக்யர்மெண்ட் என்பது எவ்வளவு ஒரு மேண்டேட்ரியான, கட்டாயமான விடயமோ அதே போன்றுதான் அந்த கேரக்டர் ரெக்யர்மெண்ட் செக்குக்கு நாங்கள் சப்மிட் பண்ணும் டாக்குமெண்ட்ஸ்களிலே இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் என்பதும் ஒரு மேண்டேட்ரி டாக்குமெண்ட் ஆகும். எந்த விதமான விசாவை எடுத்துக்கொண்டாலும் அங்கே இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அவர்கள் அந்த அப்ளிகண்ட்டிடம் கேட்பார்கள். அதனை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். அதுவும் குறிப்பிட்ட நாங்கள் விசா அப்ளிகண்ட் அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும் பொழுது கொடுக்க முடியாவிட்டாலும் பிறகு டிபார்ட்மெண்ட்டினாலே அதனை சப்மிட் பண்ணும்படி கேட்பார்கள். அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட காலமும் கொடுப்பார்கள். அந்த காலத்திற்குள்ளே அந்த அப்ளிகண்ட் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்து கொடுக்க வேண்டும். ஸோ அந்த வகையில் இந்த பார்ட்னர் விசாவுக்கும் அப்ளிகண்ட் ஸ்பான்சர் இருவருமே இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும். அந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் என்ற பொழுது அவர்கள் வசிக்கும் அந்த வசித்த நாடு, அவர்களது சொந்த நாடுகளில் போலீஸ் சர்டிஃபிகேட் மாத்திரம் அல்லாமல் அவர்கள் எந்த நாட்டில் வசித்திருந்தாலும், அதாவது 10 வருடங்களுக்கு உட்பட்ட வித்தின் 10 இயர்ஸ், 12 மாதங்களுக்கு அதிகமாக ஒரு நாட்டில் வாழ்ந்திருந்தார்களானால் அந்த ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அவர்கள் அந்த நாட்டினுடைய நேஷனல் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்தே ஆக வேண்டும். அதனை நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவோம். ஏனென்றால் அந்த போலீஸ் கிளியரன்ஸின் மூலமாகத்தான் இவர்களது பேக்ரவுண்ட் செக், இவர்களுக்கு எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்டுகள் இருக்கின்றதா இல்லையா என்பதையெல்லாம் அவற்றின் மூலம்தான் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்லாமல் அதற்கு மேலதிகமாக Form 80 என்ற ஒரு ஃபார்ம் உள்ளது, பர்சனல் பர்டிகுலர்ஸ் ஃபார் கேரக்டர் அசஸ்மெண்ட் என்று கூறுவோம் அந்த ஃபார்ம், அதுவும் கட்டாயமாக இந்த எல்லா விசா அப்ளிகேஷனுடனும் சப்மிட் பண்ணப்பட வேண்டிய ஒரு ஃபார்ம். அதிலே எல்லா விவரங்களும் நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்ளிகன்ட் ஸ்பான்சர் மாத்திரமல்லாமல் அவர்களது ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் அவர்கள் தொழில் புரிந்த இடம், அவர்கள் வேலை பார்த்த இடம், எங்கெங்கே பயணம் செய்துள்ளார்கள், எல்லா விவரங்களும் அந்த ஃபார்மிலே நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு அப்ளிகண்ட்டுக்கும் அவருடைய நிலைமைக்கு ஏற்றவாறு வெவ்வேறு விதமான டாக்குமெண்ட்ஸ், அவருடைய கேரக்டர் ரிக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் கொடுக்க வேண்டும். அவை கொடுத்து சில நேரம் டிபார்ட்மெண்ட் மேலதிகமாகவும் கேட்கலாம், வேறு வேறு இடங்களிலிருந்து எடுத்து தரும்படி அவற்றை நாங்கள் அந்தந்த தருணத்திற்கு ஏற்றவாறு கொடுப்போம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு விடயத்தை இங்கே பார்க்க வேண்டும், டிக்ளேர் பண்ணும் பொழுது எல்லா விதமான விடயத்தினையுமே நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ண வேண்டியது அவசியமாகும். ஈவன் மைன் ஆஃபென்சஸ், வெரி ட்ரிவியல் மேட்டர்ஸ். சிலர் நினைப்பார்கள், இப்போ உதாரணத்துக்கு டிராஃபிக் ஆஃபென்சஸ் எடுத்துக்கொண்டால் சிலர் அதனை பெரிதாக நினைக்க மாட்டார்கள். டிராஃபிக் ஆஃபென்ஸ் தானே, இதனை நாங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதனை அது ஒரு பெரிய கிரிமினல் ஆஃபென்ஸ் இல்லை என்று நினைப்பார்கள். ஆனால் அது தவறு. டிராஃபிக் ஆஃபென்ஸாக இருந்தாலும் அதனை நாங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டும். அதே போன்று ஒரு இன்னும் ஒரு ஒரு ஃபேமிலி வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் போன்ற ஏதாவது குடும்ப வன்முறைகளுக்காக நீதிமன்றத்தின் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு பின்பு ஆஸ்திரேலியாவில் ஒரு முறை உள்ளது, அப்படியான ஒரு குற்றங்களுக்காக தண்டனை கொடுக்கும் பொழுது அதனை வேறு விதமாக ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ், கம்யூனிட்டி ஒர்க் போன்ற விடயங்களை அவர்கள் செய்து கொடுத்தால் குறிப்பிட்ட நாட்களுக்கு, மாதங்களுக்கு, மனத்தியாலங்களுக்கு, அதுதான் அவர்களுக்குரிய அந்த அவர்கள் புரிந்த குற்றத்திற்கு தண்டனையாக கொள்ளப்படும். அதனை கூட சிலர் நினைப்பார்கள், இது வந்து இப்போ இம்ப்ரிசன்மெண்ட் இல்லை, ஃபைன் இல்லை, இது வெறும் ஒரு கம்யூனிட்டி ஒர்க் தானே, இதனை நாங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைப்பார்கள். அப்படி அல்லாமல் அதனையும் கண்டிப்பாக நாங்கள் டிக்ளேர் பண்ணியே ஆக வேண்டும். ஏனென்றால் இங்கே நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லாக, ஜெனுவினாக எங்களது இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளவையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுகின்றோமோ அந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட் எங்களை, அதாவது அப்ளிகன்ட் மீது ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வரும். ஏனென்றால் இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சிறு விடயம் தானே என்று கொடுக்காமல் விட்டு அதனை டிபார்ட்மெண்ட்டாகவே அறிந்து கொண்டு அவர்கள் எங்களிடம் மேலதிக விளக்கம் கேட்டால் அது அப்ளிகண்ட்டுக்கு ஒரு சாதகமான நிலையாக இருக்காது. ஏனென்றால் நாங்கள் விளக்கம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அப்ளிகண்ட்டுடைய பெயர், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை வைத்து அவருடைய எல்லா விதமான பேக்ரவுண்ட் செக்கப்பும் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளது. ஆகவே நாங்கள் மிகவும் அவதானமாக இந்த விடயத்தில் இருந்து அனைத்து விடயங்களையும் எதனையுமே மறைக்காமல் அங்கே டிக்ளேர் பண்ணுவது சிறந்தது.
மிக நன்றி மரியம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.